உபதேசம் விருத்தம். பதம் மூன்று. உற்சாகான் நிச்சயதாத் தைரியாத் தத்தத் கர்ம பிரவணத்தனாத் சங்க தியாகா சதோ விருத்தே சட்பீர் பக்தி பிரசத்தியதி. மொழிபெயர்ப்பு. தூய பக்தி தொண்டை நிறைவேற்றுவதற்கு அனுகூலமாக ஆறு கொள்கைகள் உள்ளன. உற்சாகம் கொள்வது. இரண்டு, தன்னம்பிக்கையுடன் முயலுதல். மூன்று, பொறுமையுடன் இருத்தல். நான்கு, சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் கிருஷ்ணரை பற்றி செவியுறுதல் பாடுதல் மற்றும் நினைவு கொள்ளுதல் முதலியன. கட்டுப்பாட்டுக் கொள்கைகளுக்கு ஏற்ப செயல்படுதல். ஐந்து, பக்தர் அல்லாதவரின் சகவாசத்தை கைவிடுதல். ஆறு, முந்தைய ஆச்சாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றுதல். இந்த ஆறு கொள்கைகளும் தூய பக்தி தொண்டின் முழு வெற்றியை நிச்சயமாக உறுதி செய்கின்றன. பொருளுரை. பக்தி தொண்டு என்பது மனக்கற்பனை அல்லது மனக்கற்பனையான பரவசத்தை பற்றிய ஒரு விவகாரம் அல்ல. அதன் கருப்பொருள் அனுபவத்தில் உணரக்கூடிய செயலாகும். சில ரூபகோஸ்வாமி தனது பக்தி ரசாமிருத சிந்து 1.1.11 என்னும் நூலில் பக்தி தொண்டை பின்வருமாறு விவரித்து உள்ளார். அந்யா அபிலாதிச சூன்யம் ஞான கர்மாதி அனாவிரதம் அனுகூலியான கிருஷ்ணானுசீலனன் பக்தி உத்தமா. முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரிடம் உத்தம பக்தி அல்லது கலப்பற்ற பக்தி கொள்வது என்பது அவருக்கு அனுகூலமான முறையில் பக்தி தொண்டை ஆற்றுவது ஆகும். இந்த பக்தி தொண்டு சம்பந்தம் இல்லாத உள்நோக்கங்களிலிருந்து விடுபட்டதாயும் பல நோக்கு கர்மம் அருவமான ஞானம் மேலும் மற்றெல்லா சுயநல ஆசைகள் ஆகியவை இல்லாததாக இருக்க வேண்டும். பக்தி என்பது ஒரு வகையான பண்பாடு ஆகும். பண்பாடு என்று நாம் கூறியவுடனே செயலை நாம் குறிப்பிட வேண்டும். ஆன்மீகத்தை பண்படுத்துதல் என்பது சில பொய்யான யோகிகள் கற்பிப்பது போல் தியானிப்பதற்காக சோம்பேறியாக அமர்ந்திருப்பதை குறிப்பது ஆகாது. அத்தகைய தியானம் பக்தி தொண்டை பற்றிய தகவலை அறியாதவர்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும். இக்காரணத்திற்காக இது சில சமயங்களில் கவனத்தை திருப்பும் ஜட செயலில் தடுக்கும் ஒரு உபாயமாக பரிந்துரைக்கப்படுகிறது. குறைந்தபட்சம் தற்போதைக்காவது எல்லா அபத்தமான செயல்களையும் நிறுத்துவதே தியானம் என்பது ஆகும். ஆனால் பக்தி தொண்டு அர்த்தமற்ற எல்லா ஜட செயல்களுக்கும் ஒரு முடிவு கட்டி விடுகிறது. ஒருவரை அது அர்த்தமுள்ள பக்தி தொண்டிலும் ஈடுபடுத்துகின்றது. சில பிரகலாத் மகாராஜா பின்வருமாறு சிபாரிசு செய்கிறார். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். பக்தி தொண்டில் 9 முறைகள் பின்வருமாறு. 1, முழுமுதற் கடவுளின் நாமங்கள் பெருமைகள் கேட்டல். 2, அவரது பெருமைகளை பாடுதல். 3, பகவானை நினைவிற்கொள்ளுதல். 4, பகவானுக்கு பாத சேவை செய்தல். 5, விக்கிரகத்தை வழிபடுதல். 6, பகவான் முன் விழுந்து வணங்குதல். 7, பகவானின் சேவகனாக செயல்படுதல். 8, பகவானுடன் நண்பனாக பழகுதல். 9, பகவானிடம் பூர்ணமாக சரணாகதி அடைதல். சிரவணம் அல்லது செவி சாய்ப்பதே உன்னத அறிவை பெறுவதில் முதல் படி ஆகும். அனுமதி பெறாதவர்களிடம் இருந்து கேட்கக்கூடாது. ஆனால் பகவத்கீதையில் 4:34 சிபாறு செய்யப்பட்டது உள்ளதைப் போல் சரியான நபரை நாடி செல்ல வேண்டும். தத்விதியை பிரணிப்பாதே நான் பரிப்புற சிரேன சேவையா உபதேசந்திதை ஞானம் ஞானினாஸ் தத்வதரிசன. ஆன்மீக குருவை அடைந்து உண்மை அறிய முயற்சி செய். அவருக்கு தொண்டு செய்து அவரிடம் அடக்கமாக கேள்விகள் கேட்டு ஆய்வு செய். உண்மையை கண்டவரான தன் உணர்வு பெற்றோர் உனக்கு உண்மை ஞானத்தை அளிக்க முடியும். முண்டக உபநிஷத்தில் தத் விஞ்ஞானத்தம் ச குரும் ஏவக பிசித் என்று மேலும் சிபாரிசு செய்யப்பட்டு உள்ளது. அதாவது உன்னதமான அவ்விஞ்ஞானத்தை அறிவதற்கு ஒருவன் உண்மையான ஒரு ஆன்மீக குருவை அணுக வேண்டும். இவ்வாறு இரகசியமான உன்னத அறிவை அடக்கமான முறையில் பெறுவது என்பது வெறும் மனக்கற்பனை அடிப்படையாக கொண்டது அல்ல. இது சம்பந்தமாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ரூப கோஸ்வாமியும் கூறினார். பிரம்மாண்ட பிரமிதே கோனே பாக்கியவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாத பாய பக்தி லதா பீஜ. பிரம்மாவின் பிரபஞ்ச படைப்பை கடந்து செல்லும் வேளையில் அதிர்ஷ்டமுள்ள சில ஆத்மாக்கள் பக்தி லதா விதையை பக்தி தொண்டு எனப்படும் கொடி பெறக்கூடும். இது குரு கிருஷ்ணன் கருணையாலே ஆகும். சைத்தன்ய சரிதாமிருத்தம் மத்திய லீலை 19.151. இந்த ஜட உலகம் இயற்கையாகவே ஆனந்தமயமான நிலை கொண்ட ஜீவராசிகளுக்கு சிறைவாசத்தில் வைக்கப்படுவதற்கு ஓர் இடமாகும். உண்மையில் நிபந்தனைகள் விதிக்கும் சந்தோஷத்தை கொண்ட இவ்வுலக சிறைவாசத்தில் இருந்து விடுபட அவர்கள் விரும்புகின்றனர். ஆனால் முக்தி அடையும் மார்க்கத்தை அறியாததால் அவர்கள் ஓர் உயிரினத்திலிருந்து மற்றொன்றுக்கு கூடுவிட்டு கூடு பாய்வதும், ஒரு கிரகத்திலிருந்து மற்றொன்றுக்கு இடம் விட்டு வேறிடம் செல்வதமாக இருக்கின்றனர். இவ்விதமாக ஜீவராசிகள் ஜடப்பிரபஞ்சம் முழுவதிலும் சுற்றித் திரிகின்றன. நல்ல அதிர்ஷ்டத்தினால் ஒருவர் தூய பக்தர் ஒருவரின் சகவாசத்தை பெற்று அவரிடமிருந்து பொறுமையாக கேட்கும் போது அவர் பக்தி தொண்டின் வழியை பின்பற்ற துவங்குகிறார். இத்தகைய வாய்ப்பு உண்மையான உள்ளம் படைத்த ஒருவருக்கு அளிக்கப்படுகிறது. அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இத்தகைய ஒரு வாய்ப்பை மனித குலத்திற்கு வழங்குகிறது. அதிர்ஷ்டவசமாக பக்தி தொண்டில் ஈடுபடுவதற்குரிய இச்சந்தர்ப்பத்தை ஒருவர் பயன்படுத்தி கொள்வாரானால் முக்திக்குரிய வழி உடனே திறக்கப்பட்டு விடுகிறது. இச்சந்தர்ப்பத்தை ஒருவர் மிகவும் உற்சாகத்துடன் ஏற்று பரமபதத்தை சென்று அடைய வேண்டும். உற்சாகம் இல்லாமல் ஒருவரால் வெற்றி அடைய முடியாது. ஜட உலகிலும் கூட ஒரு குறிப்பிட்ட செயலில் வெற்றி அடைவதற்கு ஒருவர் மிகவும் உற்சாகம் மிக்கவராக இருக்க வேண்டி உள்ளது. ஒரு மாணவன், வணிகன், ஓவியன் அல்லது வேறு யாராக இருப்பினும் தங்களது தொழிலில் வெற்றி அடைய விரும்பினால் அவர் உற்சாகம் கொண்டவராக இருக்க வேண்டும். அதே போலவே பக்தி தொண்டிலும் ஒருவர் உற்சாகம் கொண்டு இருக்க வேண்டும். உற்சாகம் என்பது செயலாகும். ஆனால் யாருக்கான செயல்? விடை என்னவெனில், ஒருவர் எப்பொழுதும் கிருஷ்ணருக்காக செயல்பட வேண்டும். கிருஷ்ணா அகில சேஷ்டா பக்தி ரசாமிருத சிந்து. பக்தியோகத்தில் பூர்ணத்துவத்தை அடைவதற்கு வாழ்வின் எல்லா படித்தரங்களிலும் ஒருவர் ஆன்மீக குருவின் கட்டளையின் கீழ் பக்தி தொண்டை ஆற்ற வேண்டும். ஒருவர் தனது செயல்களை குறுகியதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பது அல்ல. கிருஷ்ணர் எங்கும் பரந்து உள்ளவர் ஆவார். ஆகவே கிருஷ்ணரிலிருந்து எதுவும் சுதந்திரமானது அல்ல. இதை கிருஷ்ணரே பகவத்கீதையில் குறிப்பிடுகிறார். 9.4 மயாதம் இதம் சர்வதம் ஜகத் அவ்யக்த மூதினா மத்ஸ்தானி சர்வபூதானி நாசாகம் தேசம் அவஸ்தித. கிருஷ்ணராகிய நான் எனது தோற்றமற்ற உருவில் இப்பிரபஞ்சம் முழுவதிலும் ஊடுருவி இருக்கிறேன். எல்லா ஜீவன்களும் என்னில் இருக்கின்றன. ஆனால் அவைகளில் நான் இல்லை. உண்மையான ஆன்மீக குருவின் வழிகாட்டலின் கீழ் அனைத்தையும் ஒருவர் கிருஷ்ணருடைய சேவைக்கு அனுகூலமானதாக செய்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, தற்போது நாம் ஒரு ஒளிப்பதிவு கருவியை உபயோகிக்கிறோம். இக்கருவியை கண்டுபிடித்த பௌதிகவாதி இதை வணிகர்களுக்கு அல்லது பௌதிக விஷயங்களை எழுதுவதற்காக உருவாக்கி உள்ளார். இந்த ஒளிப்பதிவு கருவியை பகவானி சேவையில் உபயோகிக்க அவர் ஒருபோதும் நினைத்திருக்கவே மாட்டார். ஆனால் கிருஷ்ண உணர்வு இலக்கியங்களை எழுதுவதற்காக இதை நாம் உபயோகிக்கிறோம். இக்கருவியை கண்டுபிடித்தவர் முழுமையாக கிருஷ்ணனுடைய சக்திக்குள் தான் இருக்கிறார் என்பது சந்தேகமில்லை. இக்கருவியின் மின் அணு இயக்கம் உட்பட எல்லா பாகங்களும் பூமி, ஜலம், அக்னி, வாயு மற்றும் ஆகாசம் ஆகிய அடிப்படையான 5 ஜடசக்தியின் வெவ்வேறு சேர்க்கைகளினால் ஆனவே ஆகும். இச்சிக்கலான இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் தனது மூளையை பயன்படுத்தி இருக்கிறார். மேலும் அவரது மூளையும் இக்கருவிக்கு தேவையான மூலப்பொருட்களும் கிருஷ்ணரால் அளிக்கப்பட்டவை ஆகும். கிருஷ்ணரின் கூற்றுக்கு ஏற்ப மத்ஸ்தானி சர்வபூதானி அனைத்தும் எனது சக்தியை நம்பியிருக்கின்றன. இவ்வாறாக கிருஷ்ணருடைய சக்தியிலிருந்து எதுவுமே சுதந்திரமானது அல்ல என்பதால் அனைத்தையும் கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். கிருஷ்ண உணர்வுள்ள புத்தியுடன் நிறைவேற்றப்படும் முயற்சி உற்சாக அல்லது உற்சாகம் என்று அழைக்கப்படுகிறது. அனைத்தையும் பகவானின் சேவையில் உபயோகிப்பதற்கு உரிய சரியான மார்க்கங்களை பக்தர்கள் கண்டுபிடிக்கின்றனர். நிர்பந்த கிருஷ்ண சம்பந்த யுக்தியம் வைராக்கியம் உச்சதி. பக்தி தொண்டை நிறைவேற்றல் என்பது சோம்பேறித்தனமான தியானத்தை பற்றிய ஒரு விஷயம் அல்ல. ஆன்மீக வாழ்வுள்ள அனுபவபூர்வமான செயல் ஆகும். ஹரே கிருஷ்ணா. இச்செயல்களை பொறுமையுடன் ஏற்ற வேண்டும். கிருஷ்ண உணர்வில் ஒரு பொறுமையற்றவாக இருக்கக்கூடாது. உண்மையில் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் பிறர் உதவி இல்லாமல் தனியே ஆரம்பிக்கப்பட்டது ஆகும். மேலும் துவக்கத்தில் இதற்கு ஆதரவு கிடைக்கவில்லை. ஆனால் நமது பக்தி தொண்டை நாம் பொறுமையுடன் தொடர்ந்து செய்ததால் இந்த இயக்கத்தின் முக்கியத்துவத்தை மக்கள் படிப்படியாக அறிய துவங்கினர். மேலும் இப்பொழுது அவர்கள் விருப்பத்துடன் பங்கு பெறுகின்றனர். பக்தி தொண்டை நிறைவேற்றுவதில் பொறுமையை இழந்துவிடக்கூடாது. ஆனால் ஆன்மீக குருவிடமிருந்து உபதேசங்களை ஏற்று அவற்றை குரு கிருஷ்ணன் கருணையை நம்பி பொறுமையுடன் நிறைவேற்ற வேண்டும். கிருஷ்ண உணர்வு செயலில் வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு பொறுமை மற்றும் தன்னம்பிக்கை ஆகிய இரண்டும் தேவைப்படுகின்றன. புதிதாக திருமணமான பெண் ஒருத்தி இயல்பாகவே தனது கணவனிடம் இருந்து குழந்தையை எதிர்பார்க்கிறாள். ஆனால் திருமணமான உடனே அதை அவள் எதிர்பார்க்க முடியாது. திருமணமான உடனே குழந்தை பெறும் முயற்சியில் அவள் ஈடுபடலாம் என்பது சரிதான். ஆனால் அவள் தனது கணவனும் சரணடைந்து குழந்தையை விருத்தி அடைந்து உரிய காலத்தில் பிறக்கும் என்பதில் அவள் தன்னம்பிக்கை கொள்ள வேண்டும். அதே போலவே பக்தியில் சரணாகதி என்பது ஒருவர் தன்னம்பிக்கை கொண்டவனாக மாற வேண்டும் என்பதை குறிப்பதாகும். பக்தன் நினைக்கிறான், அவசிய ரஷிதே கிருஷ்ண, கிருஷ்ணன் நிச்சயமாக என்னை காப்பாற்றி பக்தி தொன்றை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு எனக்கு உதவுவார். இதுவே தன்னம்பிக்கை என்று அழைக்கப்படுகிறது. ஏற்கனவே விளக்கியது போல் கட்டுப்பாட்டு விதிகளை பின்பற்றுவதில் ஒருவர் சோம்பேறியாக இல்லாமல் மிகவும் உற்சாகத்துடன் இருக்க வேண்டும். தத் தத் கர்ம பிரவர்த்தன, கட்டுப்பாட்டு விதிகளை உதாசீனப்படுத்துதல் என்பது பக்தி தொன்றை அழித்துவிடும். இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் அடிப்படையான நான்கு கட்டுப்பாடு விதிகள் உள்ளன. அவை தீய உடல் உறவு, மாமிசம் உண்ணுதல், சூதாட்டம், மயக்கப் பொருட்களை உட்கொள்ளல் ஆகியவற்றை தவிர்ப்பது ஆகும். இக்கொள்கைகளை பின்பற்றுவதில் பக்தன் ஒருவன் பெரும் உற்சாகத்தை காட்ட வேண்டும். இவற்றில் ஏதேனும் ஒன்றை பின்பற்றுவதில் அவன் தளர்ச்சி அடைவானாயின் அவனது முன்னேற்றம் நிச்சயமாக தடைபட்டுவிடும். ஆகவே ஸ்ரீ ரூப கோஸ்வாமி பின்வருமாறு சிபாரிசு செய்கிறார். தத்தம் கர்ம பிரவர்த்தனாத், வைத்திய பக்தியின் கட்டுப்பாட்டு விதிகளை ஒருவன் உறுதியாக பின்பற்ற வேண்டும். தவிர்க்கப்பட வேண்டிய இந்நான்கு விதிகள் யம அல்லாமல் ஆக்ககரமான கட்டுப்பாட்டு விதிகளும் நியம உள்ளன. ஜப மாலையில் தினந்தோறும் 16 மாலைகள் ஜபித்தலை போன்றவை ஆகும். இக்கட்டுப்பாட்டு விதிகளை நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடன் நிறைவேற்ற வேண்டும். இதுவே தத்தத் கர்ம பிரவர்த்தன அல்லது பக்தி தொண்டில் பலதரப்பட்ட ஈடுபாடு என்று அழைக்கப்படுகிறது. மேலும் பக்தி தொண்டில் வெற்றி அடைய ஒருவன் விரும்பத்தகாத மனிதனின் சகவாசத்தை கைவிட வேண்டும். இது கர்மிகள், ஞானிகள், யோகிகள் மற்றும் பக்தர் அல்லாத மற்றவர்களின் உள் அடக்குவது ஆகும். ஒருமுறை சைத்தன்ய மகாபிரபுவின் திருமணமான பக்தர் ஒருவர் அவரிடம் பொதுவான வைஷ்ணவ கொள்கை பற்றியும் வைஷ்ணவ நித்திய கடமையை பற்றியும் வினவினார். இதற்கு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, அசத்சங்க தியாகா ஏ வைஷ்ணவ ஆச்சாரே, பக்தர் அல்லாதின் சகவாசத்தை கை விடுபவரே ஒரு வைஷ்ணவர் ஆவார் என்று பதில் கூறினார். ஆகவே சில நரோத்தம தாஸ் தாக்குரர் பின்வருமாறு சிபாரிசு செய்கிறார். தாந்தேர சரண சேவி பக்த சனேவ வாசா, தூய பக்தனின் சகவாசத்தில் ஒருவர் வாழ வேண்டும். மேலும் முந்தைய ஆச்சாரியர்களான சில ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ஸ்ரீ ஜீவ கோஸ்வாமி, ரகுநாதாஸ் கோஸ்வாமி, சில கோபாலபட்ட கோஸ்வாமி மற்றும் ரகுநாத் பட்ட கோஸ்வாமி ஆகிய 6 கோஸ்வாமிகளால் நிர்ணயிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு விதிகளையும் பின்பற்ற வேண்டும். ஒருவர் பக்தர்களின் சகவாசத்தில் வாழ்பவரானால் அவருக்கு பக்தர் அல்லாதவருடன் சகவாச வாய்ப்பு குறைவாகவே இருக்கும். பக்தர்களின் சகவாசத்தில் வாழ்ந்து ஆன்மீக வாழ்வின் கட்டுப்பாட்டு விதிகளை பயிற்சி செய்யும் பொருட்டு மக்களை வரவேற்பதற்காக அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் பல பிரச்சார மையங்களை திறந்து கொண்டு இருக்கிறது. பக்தி தொண்டு என்பது உன்னத செயல்களை குறிப்பது ஆகும். உன்னதமான படித்தரத்தில் ஜட இயற்கையின் முக்குணங்களால் ஏற்படும் கலக்கத்திற்கு இடமில்லை. இது விசுத்த சத்துவம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது தூய சத்வ நற்குணத்தில் உள்ள நிலை அல்லது ரஜோ மற்றும் தமோ குணத்தில் கலங்கங்களிலிருந்து விடுபட்டு சத்வகுணத்தில் இருக்கும் நிலை என்பது இதன் பொருள் ஆகும். இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் அல்லது தாங்களாகவோ அதிகாலை 4 மணிக்கெல்லாம் எழுந்து மங்களாரதி அதிகாலை வழிபாட்டில் கலந்து கொள்வதுடன் ஸ்ரீமத் பாகவதம் படித்தல், கீர்த்தனம் செய்தல் முதலிய சேவையில் ஈடுபட வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறாக ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தொடர்ந்து பக்தி தொண்டுகளை நாங்கள் மேற்கொள்கிறோம். இது ஸ்தோவிருத்தி அல்லது ஒவ்வொரு வினாடி நேரத்தையும் கிருஷ்ண உணவு செயல்கள் மிகவும் திறம்பட நிரம்பிய முந்தைய ஆச்சாரியின் அடிச்சுவடுகளை பின்பற்றுதல் என்று அழைக்கப்படுகிறது. உற்சாகத்துடன் இருத்தல், தன்னம்பிக்கையை கொள்ளல், பொறுமையை பின்பற்றுதல், விரும்பத்தகாதவன் சகவாசத்தை கைவிடுதல், கட்டுப்பாட்டு விதிகளை பின்பற்றுதல் மற்றும் பக்தரின் சகவாசத்திலே இருத்தல் ஆகியவை சில ரூபகோஸ்வாமியால் இப்பதத்தில் கொடுக்கப்பட்ட அறிவுரை ஆகும். இந்த அறிவுரை ஒருவர் உறுதியாக பின்பற்றுவாரானில் அவர் பக்தி தொண்டில் நிச்சயமாக முன்னேற்றம் காண்பார். இவ்விஷயத்தை பற்றி சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பின்வருமாறு கருத்துரைக்கிறார். கற்பனையான தத்துவங்களால் அறிவை விருத்தி செய்தல், பலநோக்கு கர்மங்களின் முன்னேற்றத்தின் வாயிலாக பகுதிய செல்வங்களை திரட்டுதல் மற்றும் யோக சித்திகளை விரும்புதல் ஆகிய அனைத்தும் பக்தி தொண்டின் கொள்கைகளுக்கு முரண் ஆணை ஆகும். இத்தகைய நிரந்தரமற்ற செயல்களிடம் ஒருவர் முற்றிலும் இரக்கமற்றவராகி இதற்கு பதிலாக தனது கவனத்தை பக்தி தொண்டின் கட்டுப்பாட்டு விதிகளை நோக்கி திருப்ப வேண்டும். பகவத்கீதைக்கு 2.69 ஏற்ப, யா நிசா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிரதி சம்யமி யஸ்யாம் ஜாகிரதி பூதானி சா நிசா பஸ்யதோ முனே. எல்லா ஜீவன்களுக்கும் இரவாக இருப்பதே சுய கட்டுப்பாடு உள்ளவனுக்கு எழும் நேரமாகும். அவர்களுக்கு எழும் நேரமோ ஆய்ந்தறிய முனிவனுக்கு உறங்கும் நேரம் ஆகும். இறைவனின் பக்தி தொண்டில் ஈடுபடுவதே ஜீவராசியின் உடலும் உயிரும் ஆகும். அதுவே மனித வாழ்வின் நோக்கமும் மிக உயர்ந்த பூரணத்துவ நிலை ஆகும். இவ்விஷயத்தில் ஒருவன் தன்னம்பிக்கை கொள்ள வேண்டும். மேலும் மனக்கற்பனை, பலநோக்கு கர்மம் அல்லது அஷ்டாங்க யோகத்தில் முயற்சி முதலிய பக்தி தொண்டு அல்லாத செயல்கள் அனைத்தும் நீடித்த தன்மையை ஒருபோதும் பெற்றுத்தராது என்பதிலும் ஒருவன் நம்பிக்கை கொண்டவராக இருக்க வேண்டும். பக்தி தொண்டின் வழியிலுள்ள முழு நம்பிக்கை ஒருவனுக்கு அவன் விரும்பிய இலக்கை அடைய உதவும். ஆனால் மற்ற வழியில் பின்பற்றுவதில் உள்ள முயற்சி அமைதியற்ற நிலை மட்டுமே ஒருவனுக்கு பெற்றுத்தரும். ஸ்ரீமத் பாகவதத்தின் 7வது காண்டத்தில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டு உள்ளது. மற்ற நோக்கங்களுக்காக கடும் தவங்களில் ஈடுபடும் பொருட்டு பக்தி தொண்டை கைவிட்டவர்கள் முன்னேற்றமான தவங்களை புரிந்திருப்பினும் இத்தகையவர்கள் பகவானின் உன்னத அன்பு தொண்டை பற்றிய தகவலை அறியாததால் இவர்கள் மனங்கள் தூய்மை அடையவில்லை என்பதில் அமைதியான நம்பிக்கை கொள்ள வேண்டும். 7வது காண்டத்தில் மேலும் கூறப்படுவதால் மனக்கற்பனையாளர்களும் பலநோக்கு கருமிகளும் கடும் தவங்களை ஏற்றக்கூடும் என்ற போதிலும் அவர்களுக்கு பகவானின் தாமரை பாதங்களை பற்றிய தகவல் தெரியாததால் அவர்கள் வீழ்ச்சி அடைகின்றனர். ஆனால் பகவத் பக்தர்கள் ஒருபோதும் வீழ்ச்சி அடைவதில்லை. பகவத்கீதையில் 9.31 முழுமுதற் கடவுள் பின்வருமாறு அர்ஜுனம் உறுதி கூறுகிறார். கௌந்தேயா பிரதி ஜானாவி நமே பக்த பிரணேசதி, குந்தி மகனே எனது பக்தன் என்றும் அழிவதில்லை என்பதை தைரியமாக அறிவிப்பாயாக. மீண்டும் பகவத்கீதை 2.40 கிருஷ்ணர் கூறுகிறார். நேகா பிக்கிரம நாஸ்வஸ்தி பிரித்தியவாயோ நா வித்தியதே சொல்பம் அபியசிய தர்மசிய திராயுதே முகதோபயாத். இம்முயற்சி குலைவோ இழப்போ இல்லை. இவ்வழியில் சிறிது முன்னேற்றம் மிக பயங்கரமான பயத்திலிருந்து ஒருவனை காக்கும். பக்தி தொண்டு தூயதும் பூரணதுமாக இருப்பதால் அதை ஒருமுறை ஆரம்பித்த பின் முடிவான வெற்றியை நோக்கி ஒருவர் கட்டாயமாக இழுத்துச் செல்லப்படுகிறார். சில சமயங்களில் ஒரு மனிதன் தனது சாதாரண பௌதிக செயலில் கைவிட்டு மனவெளிச்சியின் காரணத்தால் பரமபுருஷின் தாமரை பாதங்களில் சரணடைகிறான். இவ்வாறாக பக்தி தொண்டின் ஆரம்ப ஏற்பாடுகளை நிறைவேற்ற துவங்குகிறான். இத்தகைய பக்குவமடையாத பக்தன் ஒருவன் கீழ்நிலையை அடைய நேர்ந்தாலும் அவருடைய பங்கில் எந்த இழப்பும் இல்லை. ஆனால் பக்தி தொண்டை மேற்கொள்ளாமல் தனது வர்ண ஆசிரமத்திற்கு ஏற்ப விதிக்கப்பட்ட கடமைகளை ஆற்றும் ஒருவரால் என்ன லாபம்? வீழ்ச்சியடைந்த பக்தன் ஒருவன் அடுத்த பிறவில் ஒரு தாழ்ந்த குடும்பத்தில் பிறக்கக்கூடும் என்றாலும் அவனது பக்தி தொண்டை எந்த இடத்தில் நின்று போனதோ அந்நிலையிலிருந்து திரும்ப ஆரம்பமாகும். பக்தி தொண்டு அகைதிகே அப்ரதிகதா. இது பௌதிக காரணத்தின் விளைவாக ஏற்படுவது அல்ல. எந்த பௌதிக காரணத்தாலும் இது முடிவு கட்டக்கூடியதோ அல்லது எவ்விதமான பௌதிக இடைஞ்சலாலும் இது நிரந்தரமாக குறைக்கப்படக்கூடியதோ அல்ல. எனவே பக்தர்கள் தனது சேவையில் தன்னம்பிக்கை கொண்டவராக இருப்பதுடன் கர்மி ஞானி மற்றும் யோகியின் செயலில் அதிக ஆர்வம் காட்டக்கூடாது. பல நோக்கு கர்மிகள், மனோதத்துவ கற்பனையாளர்கள் மற்றும் அஷ்டாங்க யோகிகள் ஆகியோருக்கு இடையில் பல நற்குணங்கள் இருக்கவே செய்கின்றன. ஆனால் ஒரு பக்தரிடம் எல்லா நற்குணம் தானாகவே விருத்தி அடைகின்றன. மேலும் அதிகமான முயற்சி தேவையில்லை. ஸ்ரீமத் பாகவதத்தில் 5.18.12 உறுதி செய்யப்பட்டு இருப்பதை போல் தூய பக்தி தொண்டே எல்லா நற்குணமும் தோன்றுகின்றன. தூய பக்தி தொண்டை விருத்தி செய்து கொண்ட ஒருவருடன் படிப்படியாக தேவரின் எல்லா நற்குணமும் தோன்றுகின்றன. பக்தர் ஒருவர் ஜட செயல்களில் அக்கறை கொள்ளாததால் அவர் ஜடத்தால் களங்கம் அடைவது இல்லை. உடனே அவர் தெய்வீகமான படித்தரத்தில் நிலை பெற்றவர் ஆகிறார். ஆயினும் பௌதிக செயலில் ஈடுபடும் ஒருவன் அவன் ஒரு ஞானி, யோகி, கர்மி, கொடையாளி அல்லது தேசியவாதி என அழைக்கப்படுவதாக இருப்பினும் மகாத்மாவின் உயர்ந்த நிலையை அடைய முடியாது. அவன் ஒரு துராத்மா அல்லது குறுகிய மனம் கொண்டவன் ஆவான். பகவத்கீதைக்கு 9.13 ஏற்ப மகாத்மானாஸ்து மாம் பத்வேஸ்வம் பிரகிருதிம் ஆசிரிதா பஜந்தி அனன்ய மனசோ ஞாத்மா பூதாதிதம் அவ்யயம். பிரிதாவின் புதல்வனே, குழப்பம் அடையாதவர்களான மகாத்மாக்களோ தெய்வீக இயக்கினுடைய பாதுகாப்பின் கீழ் பூரணமாக பகவானின் அன்பு தொண்டில் ஈடுபடுகின்றனர். ஏனெனில் ஆதி அந்தமற்ற பரமபுருஷ பகவான் என என்னை அவர்கள் அறிவார்கள். பகவத் பக்தர்கள் அனைவரும் பகவானின் பரம சக்தியினுடைய பாதுகாப்பின் கீழ் இருப்பதால் அவர்கள் பக்தி தொண்டின் வழியிலிருந்து விலகி சென்று விடாமல் இருக்க வேண்டும். கர்மி, ஞானி அல்லது யோகியின் வழியை அவர்கள் ஏற்கக்கூடாது. இது உற்சாகான் திஷ்யா தைரியா தத்தத் கர்ம பிரபந்தான் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது பக்தி தொண்டின் கட்டுப்பாட்டு செயல்களை பொறுமையுடனும் தன்னம்பிக்கையுடனும் உற்சாகமாக நிறைவேற்றுவதை இது குறிப்பதாகும். இவ்விதமாக தடையின்றி ஒருவர் பக்தி தொண்டில் முன்னேற முடியும்.